நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
என்ன, திரும்பவும் நம்ம கூகுள் பற்றி பேச போகிறோம்.
ஆமாம்.
இப்போ கூகுளுக்கு இணையான சர்ச் என்ஜின், தமிழில் சொன்னால் தேடல் எந்திரம் அப்படிங்கிறத ஒன்றை ஆஸ்திரேலியா அரசு சுயமாக நிறுவ வேண்டும்ங்கிற கோரிக்கை வந்து வலுவடைந்தே வருகிறதே, என்னப்படுது உங்களுக்கு?
ஆஸ்திரேலிய செய்தி சேவைகளை கூகுள் தொடர்ந்து பயன்படுத்தி வரும் பட்சத்தில் ஆஸ்திரேலிய செய்தி சேவைகளின் உரிமையாளர்களான மீடியா, பொதுசன ஊடகங்களுக்கு, சேனல் 9, ABC, SBS மற்றும் வானொலி ஊடகங்களுக்கு கூகுள் பணம் செலுத்த வேண்டும் என்ற சட்ட மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது பற்றியும், இந்த சட்ட வரைவு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் கூகுள் ஆஸ்திரேலியாவிலிருந்து வெளியேறக்கூடும் என்பது பற்றியும் ஏற்கனவே நாம் நேயர்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ரைசல், பிரதமர் ஸ்காட் மாரிசன் மற்றும் கருவூல காப்பாளர் ஜாஸ் ஃப்ரைடன்பர்க் ஆகியோர் கூகுளின் CEO சுந்தர் பிச்சை அவர்களுடன் இப்பிரச்சினை குறித்து பேசியதைத் தொடர்ந்து சுமூகமான தீர்வு ஏற்படக்கூடும் என்ற நம்பிக்கை அரசியல் வட்டாரங்களிலும் வர்த்தக வட்டாரங்களிலும் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் கூகுளின் சர்ச் என்ஜின் தேடல் இயந்திரத்துக்கு பதிலாக நாம் சுயமாக அரசு சார்ந்த அல்லது தனியார் துறை சார்ந்ததாக ஒரு சர்ச் என்ஜினை, தேடல் இயந்திரத்தை ஏன் கட்டி எழுப்பக்கூடாது என்ற கருத்துக்கள் இப்போது பரவலாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ரைசல், கிரீன்ஸ் கட்சி இந்த மாற்று ஏற்பாடு பற்றி தொடர்ந்து பேசி வருகிறது. அதேபோல இந்த தேடல் இயந்திரம் தொடர்பாக நிபுணத்துவம் பெற்ற சில உள்நாட்டு வெளிநாட்டு நிபுணர்கள் இது ஒரு நல்ல யோசனை என்றும் கூறி வருகிறார்கள். கூகுளின் மொனோப்பொலி என்ற ஏகபோக தனி உரிமையை ஒழிக்க ஆஸ்திரேலியா மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா என்பன கூகுளின் ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்த திட சங்கட்பம் கொண்டுள்ளதாக இவர்கள் சொல்கிறார்கள். தனி மனித இறையாண்மையை பாதுகாக்கவும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யவும் ஆஸ்திரேலியா இந்த தேடல் இயந்திரத்தை நிறுவி அதை தேசியமயமாக்க வேண்டும் என்று கிகாபிளாஸ் என்ற நிறுவனத்தைச் சேர்ந்த மேட் வெல்ஸ் என்பவரும் கூறுகிறார். போதுமான நிதியை ஒதுக்கக்கூடிய பட்சத்தில் ஆஸ்திரேலியா சொந்த சர்ச் என்ஜினை நிறுவ முடியுமா, அது எவ்வளவு வெற்றிகரமாக செயல்படும் என்ற கேள்விகள் பல மட்டங்களிலும் இப்போது முன்வைக்கப்பட்டு வருகின்றன. 2000-2010 காலப்பகுதியில் பல நாடுகள் தமது சொந்த தேடல் இயந்திரங்களை நிறுவ முனைந்தன. 2005 பிரான்சு மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் இணைந்து கூகுளுக்கு ஐரோப்பாவின் போட்டி தேடல் தளமாக $700 மில்லியன் செலவில் குவாரோ என்ற தேடல் தளத்தை அடுத்த 5 நிறுவப்போவதாக அறிவித்தன. இந்த திட்டம் 2010 முழுமை பெறும் என்ற நிலையில் 2010 நெருங்கும்போது கூகுள் போன்ற தனியார் தேடல் இயந்திரங்கள் பல 100 வளர்ச்சி கண்டுவிடும், முன்னேறிவிடும் என்பது சுட்டிக்காட்டப்பட்டதைத் தொடர்ந்து ஜெர்மனி இந்த திட்டத்திலிருந்து விலகி கொண்டது. 2006 ஜப்பான் தனியார் துறையுடன் இணைந்து ஒரு தேடல் இயந்திரத்தை உருவாக்க பல $1 மில்லியன் ஒதுக்கியது. ஆனால் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்படவே இல்லை. ரஷ்யா 2014 ஸ்புட்னிக் என்ற பெயரில் அரசு சார்ந்த தேடல் இயந்திரம் ஒன்றை ஆரம்பித்தது. ஆனால் இதை மக்கள் பயன்படுத்த முன்வரவில்லை. முடிவில் சரியான போட்டி என்று அங்கீகரிக்கக்கூடிய, கூகுளுடன் போட்டி போடக்கூடிய சமபலமுள்ள தேடல் தளம் ஒன்று உருவாகவே இல்லை. ரைசன்,
இப்போ ஒரு சர்ச் என்ஜின் அல்லது தேடல் இயந்திரத்தை நிறுவுறது அவ்வளோ கடினமா என்ன?
நிதி மட்டும் என்று பார்க்கும்போது கூகுளுக்கு இணையான தேடல் தளம் ஒன்றை நிர்மாணிக்க 1000 தொடக்கம் $3000 வரை தேவைப்படும் என்று இங்கிலாந்தில் UK கம்படிஷன் அத்தாரிட்டி என்ற அமைப்பு கணித்திருக்கிறது. ரைசல், கூகுள் மற்றும் மைக்ரோசாஃப்டின் பிங் என்ற தளங்கள் மட்டுமே தமது தளங்களின் இண்டெக்ஸஸ் என்ற சுட்டிகளை பராமரிக்கவும் அபிவிருத்தி செய்யவும் பல $1,00,000 வருடாந்தம் செலவிடுகின்றன. சர்ச் என்ஜின் என்ற தேடல் இயந்திரம் 3 செயல்பாடுகளை ஒன்றிணைக்கிறது. 1, க்ரோலிங் என்ற முறையில் சுட்டிகளை சதா புதிதுபடுத்தி கொண்டிருப்பது. 2, கீவேர்டு என்ற பிரதான சொல் அடிப்படையில் அல்லது முக்கியத்துவத்தின் அடிப்படையில் சுட்டிகளை ஒழுங்கு செய்வது. 3, தேடலின் போது மிக சிறந்த விடையை அல்லது ரிசல்ட்டை, பெறுபேற்றை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க சுட்டிகளை பயன்படுத்துவது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது 2000 கூகுள் வசம் 100 இண்டெக்ஸஸ் என்ற சுட்டிகள் இருந்தன. இப்போது அதன் எண்ணிக்கை சுமார் 60,000 என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவு அதை அபிவிருத்தி செய்ய மிக பெருந்தொகை நிதியை வருடாந்தம் கூகுள் செலவிட்டு வருகிறது என்று வாஷிங்டனில் உள்ள சாஃப்ட்வேர் நிபுணர் சக் மேரியோ சொல்கிறார். இதனால் பல புதிய தேடல் தளங்கள் இந்த அளவு நிதியை செலவிட முடியாத நிலையில் ஆரம்பித்த கையோடு காணாமல் போய்விட்டன என்கிறார் அவர். ஆனால் சரியாக திட்டமிட்டால் சுமார் 200 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்களில் ஆரம்பிக்க முடியும் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். மொஜிக் என்ற தேடல் தளத்தை இங்கிலாந்தில் நடத்தும் காலின் ஹேஹர்ஸ்ட் என்பவர், இப்போது சர்வர்களின் விலை மிக குறைந்து விட்டது, கூகுள் தனது தளங்களை அமைக்கும் போது விலை அதிகமாக இருந்திருக்கும், அத்தோடு வேறு யாரும் தனக்கு போட்டியாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக கூகுள் இது தொடர்பான முதலீடு குறித்து மிக அதிகபட்சமாகவே சொல்லி வருகிறது என்கிறார் அவர். இப்படி பல முரண்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன ரைசல்.
சரி, இப்படி குறைந்த செலவில் நிர்மாணிக்கப்படுகின்ற தளங்கள் கூகுள் அளவுக்கு நிகரானதாக சமமாக இருக்குமா?
இவ்வளவு குறைந்த செலவில் நிர்மாணிக்க முடியும் என்றால் கூகுளுக்கு போட்டியாக ஏன் யாருமே இறங்கவில்லை அல்லது தம்மை நிலைநிறுத்திக் கொள்ளவில்லை என்ற கேள்வி எழுகிறது ரைசல். பிரெஞ்சு அரசு 2018 ஒரு அறிவித்தல் செய்தது. அரச நிறுவனங்கள் சார்ந்த எல்லா தேடல்களும் தேடல் யந்திரமான குவாண்ட் என்ற தளத்தின் மூலமாகவே செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அந்த அறிவித்தல். சுமார் 1% மட்டுமே அதை இப்போது பயன்படுத்துகிறார்கள். ஏனையோர் ஆமாம், கூகுளைத்தான் பயன்படுத்துகிறார்கள். இன்று உலகில் 90% பயன்படுத்தும் தேடல் யந்திரம் கூகுள். மைக்ரோசாஃப்டின் பிங்கின் சந்தை பங்கு வெறும் 3% மட்டுமே. யாகுவின் சந்தை பங்கு 1.64% மட்டுமே. கூகுள் மிக உச்சத்தில் இருக்கிறது. அதற்கு காரணம் கூகுள் வழங்கும் சேவையின் சிறப்பு என்பதில் மாற்று கருத்தில் இறைசல்.
இப்போ இதை தவிர, இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இதை தவிர கூகுளுக்கு இருக்கக்கூடிய அனுகூலங்கள் எவை?
இன்றைய பெரும்பான்மை மொபைல் உபகரணங்களில் கூகுள் ஆப் டீஃபால்ட் என்ற முறையில் இடம் பிடித்து கொண்டிருக்கிறது. ஆப்பிள் உபகரணங்கள் வெளிவரும் போது கூகுள் சர்ச் ஆப் டீஃபால்ட்டாக அதில் இணைக்கப்படுவதற்கு கூகுள் ஆப்பிளிற்கு வருடாந்தம் 800 to $1,200 crore வரை கொடுக்கிறது. அதே நேரத்தில் உலகில் 1/4 மொபைல் ஃபோன்கள் ஆண்ட்ராய்டு முறையில் அமைந்திருக்கின்றன என்ற வகையில் அதில் உள்ள குரோம் ப்ரௌசர் கூகுள் சர்ச் என்ஜின் மூலமாகவே இயங்குகிறது. இந்த அளவில் உபகரணங்களுக்குள் நுழைந்துவிட்ட அதற்காக பல கோடி டாலர்களை வருடாந்தம் செலவிடும் தேடல் யந்திரமான கூகுளுக்கு போட்டியாக நுழையக்கூடியவர் யார் என்ற கேள்வி தொடர்ந்து எழுகிறது. இந்த அனுகூலம் காரணமாக கூகுள் மிக உச்சத்தில் இருக்கிறது. அதற்கு போட்டியே இல்லை என்ற நிலை உருவாகி இருக்கிறது.
இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா இப்போ கூகுளுக்கு போட்டியாக ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு தேடல் எந்திரத்தை சர்ச் என்ஜினை நிர்மாணிப்பது நிறுவுவது செயல்முறை சாத்தியமுள்ள விடயமாக தோன்றவில்லை, அப்படித்தானே?
அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது ரைசல். டக்டக் கோ போன்ற பிரபலமில்லாத தேடல் தளங்கள் மைக்ரோசாஃப்டின் பிங் தளத்துடன் இணைந்து டாட்டா ட்ராக்கிங் மற்றும் இண்டெக்ஸிங் என்பவற்றில் ஒன்றுக்கொன்று அனுசரணையாக செயல்படுகின்றன. இந்த மாதிரியான ஏற்பாடு ஒன்றுடன் ஆஸ்திரேலியா களமிறங்கக்கூடும். ஆனால் மைக்ரோசாஃப்டின் கட்டுப்பாட்டிலேயே இது இயங்கக்கூடும். எது எப்படி இருந்தபோதும் கூகுளுடன் போட்டி போடுவது என்பது புத்திசாலித்தனமான காரியம் இல்லை என்றே இந்த துறையில் உள்ள வல்லுநர்கள் சொல்கிறார்கள் ரைசல்.
மிக்க நன்றி சத்யநாதன், மீண்டும் சந்திப்போமே.
நன்றி ரைசல், மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.